கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டு இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு கிருபையாய் இந்த கடைசி நாட்களில் மீண்டும் தேவன் இவ்விதமான ஒரு சகோதர ஐக்கியத்தில் நம் யாவரையும் கூட்டி சேர்த்தமைக்காகவும் நாம் நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு கொடான போற்றி நன்றிகளோடு இந்த நாளுக்கு நாம் பிரவேசிப்போம். நம்முடைய மூத்த சகோதரர் இப்போ சில வார்த்தைகள் நம் மத்தியில் அவர் முன்வைத்தார். அதே வார்த்தைகள் மீண்டும் முன்வைத்து இந்த ஒரு தலைப்புக்குள்ள போவது நம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று அந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். ஆம் சமூக சகோதர சகோதரிகளே, ஸோ நாம் இரண்டு நாள் கன்வென்ஷனுக்கு நாம் இங்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா தேவன் இந்த இரண்டு நாள்ல நமக்குரிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் கண்டிப்பா தருவார். கண்டிப்பா தேவன் எடுத்திருந்த சில விசேஷங்கள் நாம் பெற்றுக்கொண்டுதான் இந்த இரண்டு நாளின் முடிவில் இங்கிருந்து நாம் பிரயாணப்படுவோம். ஸோ கண்டிப்பா தேவன் கொடுப்பார். ஆனா நாம் தேவன் இடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம் இந்த இரண்டு நாள், இன்னும் நமக்கு தெரியல. இப்பதான் கன்வென்ஷன் ஆரம்பிக்கும். ஆனா தேவன் அதுதான் காண்பிச்சிருக்கிறார் பின்னாடி எழுதியிருக்கிற அந்த வசனத்தில். இந்த கன்வென்ஷனுடைய தீம் நாம் விசுவாசிக்கலாம். ஸோ இந்த இரண்டு நாள் முழுவதும் தேவன் நமக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்கிறாரோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அந்த அனைத்து காரியங்களும் அந்த வசனத்தோடு இசைந்திருக்க போகிறது. ஸோ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம், சுத்தம், பரிசுத்தம், இருதயம், இருதயம் மாத்திரமல்ல நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள். ஆனா இந்த இரண்டுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இருதயத்தில் சுத்தம் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய கிரியைகள் அங்க சுத்தமாக அங்கிருக்கு. ஸோ இந்த விஷயம் இப்ப நாம முன் வைத்துட்டு, ஏனென்றால் இந்த சிந்தையில நாம் இந்த இரண்டு நாள் மாநாட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் இந்த இரண்டு நாள்ல என்னவென்பதை நாம் உணர முடியும். கண்டிப்பாக இந்த இரண்டு நாள் கன்வென்ஷன்ல தேவன் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆனா ரொம்ப சுருக்கமாக ஒரு முறை சொல்லி நாம பிரவேசிக்கலாம். சுத்தம் நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய செயல்பாடுகளையும். இதை நாம் சொல்லிவிட்டு இந்த நாளினுடைய முதல் தலைப்புக்குள்ள நாம் பிரவேசிக்கலாம். கண்டிப்பா இது முதல் தலைப்பாக தேவன் நமக்கு தந்திருப்பது கூட ஒரு கிருபை தான். ஸோ நம்மளுடைய பாடத்திற்கான ஆதார வசனம் நாம் வாசித்து அப்புறம் தலைப்பை பார்த்து உள்ள நாம் பிரவேசிக்கலாம். பிரசங்கி 5:1, நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். இதுதான் இப்போ நாம பேச போகிற தலைப்புக்கான ஆதார வசனம். ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை மையமாக கொண்டு நாம பாடத்தை துவங்கி இந்த ஒரு கன்வென்ஷனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஆனா இந்த வசனம் என்ன கருத்து நமக்கு அங்கு முன் வைக்குது? இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான தலைப்பை நாம் ஆராயலாம்? நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். இப்ப நம்ம பாடத்தின் தலைப்பு நாம் சொல்லலாம், தேவனுடைய வீட்டின் ஒழுங்குமுறைகள். சற்று வித்தியாசமா தான், தேவனுடைய வீட்டின் ஒழுங்குமுறைகள், டெக்கோரம் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், டெக்கோரம் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். மறுபடியும் நீங்க தயவு செஞ்சு தலைப்பை உள்ள வாங்கிக்கணும். தேவனுடைய வீட்டின் ஒழுங்கு முறைகள். ஆம் சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான தலைப்பு, ஆனா ரொம்ப சாதாரணமான தலைப்பு. சகோதரர் கடைசி வசனம் கூட வைத்து சென்றார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சோ அதுதான் நாம் இன்னைக்கு பேசுறோம். தேவன் அதை அவருடைய ப்ராவிடன்ஸ்ல நமக்கு அந்த வசனத்தை முன்கூட்டியே நமக்கு அங்கு தந்திருக்கிறார். சோ அப்போ தேவனுடைய வீட்டின் ஒழுங்கு முறைகள் என்ற தலைப்புல நாம் சில ஆலோசனைகள் நாம் இப்போ தியானிக்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. சோ ஒழுங்கு முறைகள், சரியான வார்த்தை அதுதான். சோ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன் நடையை காத்துக்கொள். அதாவது தேவனுடைய வீட்டில் நம்முடைய நடையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நடை என்று சொல்லும் பொழுது அது ஒரு உருவக பாஷையில அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. நாம் நடையை மாத்திரம் கவனித்தால் போதாது, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், மற்றவர்கள்கிட்ட நாம் தொடர்பு கொள்ளும் விதம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள், தேவனுடைய வீட்டில் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக அங்கிருக்கு. ஸோ அப்போ இந்த ஒழுங்கு முறைகள், டெக்கோரம், அல்லது தமிழில் வேறு வார்த்தை சொல்லணும்னா நன்னடத்தை, தேவன் எதிர்பார்க்கிறார். முதல்ல அவரிடத்துல பயம், அவருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளாக கூடி வரும் பொழுது, ஸோ அந்த பயம், அந்த பக்தி மேற்கொண்டு நம்மை ஞானத்திற்குள்ள வழி நடத்தும். இந்த பயம் பக்தி இல்லாமல் ஞானம் இல்லை. அப்போ கண்டிப்பா நம்முடைய நடவடிக்கைகளை நாம் காத்துக்கொள்வது முக்கியம். சோ அப்ப இந்த ஒழுங்கு முறைகள், ஏன்னா அது இந்த வார்த்தை, சரியான வார்த்தை ஒழுங்கு முறை தான். ஆனா சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம அதிகமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதற்கு பதிலாக பயன்படுத்துகிறோம், என்ன வார்த்தைனா பயபக்தி, ரெவரன்ஸ். ஒழுங்குமுறை சரியான வார்த்தையா இருந்தாலும் நாம் அடிக்கடி பயன்படுத்த போகிற வார்த்தை தேவனிடத்தில் பயபக்தி. ஏனென்றால் பயபக்தி நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அந்த பயபக்தி தான் நன்னடத்தையாக நம்முடைய கிரியைகள்ல அங்க வெளிப்படும். இரண்டும் ஒன்றுக்கொன்று அங்க பின்னி பிணைந்து அங்க இருக்குது நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ தேவனிடத்துல பயபக்தியா இருக்க நாம் பழகும் பொழுதே, அதற்காக பிரயாசப்படும் பொழுதே, கண்டிப்பா தேவனுடைய சமூகத்துல நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடவடிக்கைகள் நல்ல விதமாக அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் அங்க இருக்கு சகோதர சகோதரி. இன்னைக்கு பாடத்துல நாம சில நடைமுறை கருத்துக்களை நாம் முன்வைக்க போகிறோம், சில பிராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆன் டெக்கோரம், நம்முடைய நன்னடத்தை குறித்த சில நடைமுறையில நாம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் முன்வைக்க போகிறோம். ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில், நாம் எப்படி செயல்படுகிறோம், நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு முன்பு எப்படி இருக்குது என்று நாம பரிசோதிச்சு பார்ப்பது ரொம்ப அவசியம். நம்முடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக என்ன மாதிரியான முன் உதாரணம் நாம் வைக்கிறோம், அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயமாக. அது கூட ஏன் அப்படின்னு பார்க்கும் போது, உண்மையிலேயே நம்முடைய இருதயத்தில் தேவன் மேல அதிக பயபக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கலாம், ஆனாலும் சில சமயங்கள்ல அன்இன்டென்ஷனலி, அதாவது நம் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம, வேறு மாதிரி சொன்னோம்னா நம்மை நாமே அறியாம இருதயத்தில் பயபக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் சில சமயங்கள்ல நம்மையும் அறியாமல் அந்த பயபக்திக்கு ஏதுவான கிரியைகள் நாம் செய்ய தவறுகிறோம், நம்மையும் அறியாமல் தான், இன்டென்ஷனலா இல்ல அன்இன்டென்ஷனல் எப்படி சொல்றோம், அதாவது எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம நம்மை நாமே நாம் அங்க சரியாக உணர தவறிட்டு ஒரு தவறான முன் உதாரணம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா அடிக்கடி நம்முடைய கிரியைகள், நாம் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் அதை சிந்திச்சு பார்க்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இப்ப அந்த வசனம் வாசிக்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். சோ பயபக்தி முக்கியம் தேவனிடத்துல. ஆனா இந்த வசனம், இந்த கான்டெக்ஸ்ட், அந்த கருப்பொருள், அது நாம பார்க்கும் பொழுது அன்றாட வாழ்க்கையில நாம காண்பிக்க வேண்டிய பயபக்தி பத்தி பேசுவதில்லை. மாறாக குறிப்பா தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வரும்போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், அது பத்தி பேசுற அந்த வசனம், அதான் அந்த வசனத்தினுடைய கருப்பொருள். பொதுவா இருக்க வேண்டிய பயபக்தி பத்தி அங்க பேசல, மாறாக தேவனுடைய சமூகத்துக்கே நான் வரும் பொழுது ரொம்ப முக்கியமா அவர் பாதப்படியில இருந்துட்டு அவரிடத்துல நாம அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வரும் பொழுது நாம் எப்படி இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளா, அந்த விஷயம் அது எவ்வளவு முக்கியமோ அதை பற்றி மாத்திரம் இந்த வசனம் அங்க குறிப்பதை நாம் அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரி, ஒருவேளை ஆச்சரியப்படலாம் சிலர், இது அவ்வளவு முக்கியமான தலைப்பா, நாம் கூடி வரும் பொழுது பயபக்தி, அதன் விளைவாக வரக்கூடிய நன்னடத்தை அவ்வளவு முக்கியமான காரியமா, நாம் தியானிக்கும் அதை குறிச்சு ஒருவேளை கேட்கலாம், ஒருவேளை அந்த கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நாம் சில வாசகங்கள் உங்கள் முன்பு அங்க நினைவுபடுத்தலாம். சகோதரர் ரசல் ரீப்ரின்ஸ்ல இந்த பயபக்தி அது குறித்து பேசின சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு தமிழில் நாம் சொல்லலாம். சோ ரீப்ரின்ஸ் நம்பர் 33:52 தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்கும் தன்மையே தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில கெடுவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு தன்மை. இதுவே நான் ஃப்ரீயா உங்களுக்கு விலைக்கு சொல்ல, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு நிறைய தன்மைகள் இருக்கு, அவங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய குணலட்சணங்கள் அநேகம் இருக்கு, முக்கியமான குணலட்சணங்கள் அநேகம் இருக்கு. ஆனா அந்த குணலட்சணங்கள்ல, அந்த தன்மைகள்ல சீக்கிரத்துல கெடுவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு குணலட்சணம் என்னன்னா தேவபக்தி. விசுவாசம் இருக்கு, வைராகியம் இருக்கு, அன்பு இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, நிறைய குணலட்சணங்கள் இருக்கு நமக்கு. ஆனா சகோதரர் முன்வைக்கக்கூடிய அந்த கருத்து என்னன்னா, இவைகள் அனைத்தையும் காட்டிலும் நம்மிடத்துல இருக்கிற ஒரு குணலட்சணம் அது சீக்கிரத்துல கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா அது நாம் நம்முடைய பயபக்தி. தேவனிடத்தில் ரொம்ப உஷாரா இருக்கணும். இது இயற்கை. புதிய சிருஷ்டிகள் தங்களுடைய பயபக்தியில இருந்து அதிசீக்கிரத்துல விலகி போவதற்கு வாய்ப்புகள் அங்கு இருக்கு. அப்போ இது நமக்கு முக்கியம். ரீப்ரின்ஸ் 51:87 நாம பார்க்கிறோம், பயபக்தியை காட்டிலும் தேவனுடைய ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் வேறொன்றும் இல்லை. சோ அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் இருக்கு, அளவில்லை. ஆனா அந்த பாடங்கள் எல்லாவற்றுக்கும் மேல சகோதரர் இந்த ஒரு குவாலிட்டி, இந்த ஒரு தன்மை, இந்த ஒரு சுபாவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அங்க நமக்கு தெரியும். பயபக்தியில நாம வளரணும், முதிர்ச்சி பெறணும். அதை காட்டிலும் ஒரு விசேஷமான காரியம் வேறொன்றும் இல்லை. சோ அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய கருத்து. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் ரீப்ரின்ஸ் 44:55. ஆனா இது ரொம்ப சுருக்கமா இல்ல, இது ஒரு பெரிய பேராகிராஃப். ஏன்னா அது வந்து சகோதரர் ஒரு கன்வென்ஷன்ல அவர் பேசின தலைப்பு, அந்த தலைப்பு ரெவரன்ஸ், பயபக்தி பற்றி அந்த கன்வென்ஷன்ல அவர் குறிப்பிடுறார், அந்த தலைப்பு பேசுறார். அப்படி பேசும் பொழுது அந்த தலைப்புல அவர் சொன்ன சில வரிகள், பிரயோஜனம் உள்ள வரிகள். அவர் சொல்லக்கூடிய என்ன விஷயம்னா, அதாவது நாம் ஒவ்வொருவரும் நம்மை முழுவதுமாக தேவனிடத்தில் அர்ப்பணித்த பிறகு அதன் விளைவாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் அங்கீகரிச்சதுக்கு பின்பு அதன் விளைவாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால நம்மை நிரப்பினதற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு தோல்விக்கும் தேவனிடத்துல பயபக்தி இல்லாததே காரணம். சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு பின்னாடி, நம்முடைய ஸ்பிரிட் விகட்டலுக்கு பின்னாடி, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு தோல்விக்கும் காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல அந்த பயபக்தி குறையுது. அதனால உதாரணத்துக்கு நாம் அங்க பிரதர் அங்க சொல்றார், உதாரணத்துக்கு நாம் சொன்னோம், அதாவது வேதம் வாசிக்க தவறுவது, ஜபம் அடிக்கடி செய்ய புறக்கணிப்பது, பயபக்தியிலிருந்து நாம விலகி இருப்பதனுடைய வெளிப்பாடுகள் சில உதாரணங்கள். நாம அங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல தேவனவருடைய வார்த்தைகள்ல நாம் எப்படி எவ்விதமாக அவருடைய சமூகத்தில் கூடி எவ்விதமாக நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தும் அவைகளை நாம கவனத்தில் கொள்ளாம நாம் வந்து கலந்து கொண்டிருப்பது பயபக்தி இல்லாததனுடைய ஒரு வெளிப்பாடு. சுருக்கமாக சொல்ல போனால், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில எதிர்கொள்கிற ஒரு ஒரு போராட்டத்திற்கு காரணமும் அவங்க வாழ்க்கையில பயபக்தி இல்லாத தன்மையே. இது அந்த பேராகிராஃப்ல அவர் சொன்ன வார்த்தைகள். நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய வசன பகுதிகள். தேவனிடத்துல பயபக்தி அவருடைய ஜனங்கள் எவ்வளவு முக்கியம். ஒரு வகையில் சொல்ல போனா சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஆதாரம் தேவன். அவர் தேவன், அவர் மீது பயம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கு இருந்து தான் மற்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில அங்க நம்மை தொடரும். சோ ரொம்ப ஆதாரமான விஷயம், பேசிக் திங், அடிப்படையான விஷயம். அதனால தான் இந்த ஒரு தலைப்பை நாம் தியானிச்சுட்டு அந்த சிந்தையில இந்த கன்வென்ஷனுக்குள்ள நாம பிரவேசிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். சகோதர சகோதரி, கண்டிப்பா நாம் உணரணும். சகோதர சகோதரி, நாம் வந்து ஒரு தெய்வீக குடும்பத்துக்குள்ள நாம ஒரு அங்கம் ஆயிருக்கிறோம், ஒரு டிவைன் ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிருக்கிறோம். நாம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உன்னதமான உறவு இங்கு ஏற்பட்டிருக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. அந்த உறவு நாம மதிக்க கத்துக்கொள்ளணும், கனப்படுத்த கத்துக்கொள்ளணும், அதை மெச்ச கத்துக்கொள்ளணும். சோ நிறைய நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம எல்லோரும் நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். தேவன் இடத்துல நமக்கு எப்பேற்பட்ட ஒரு உறவு அங்க இருக்கேன். அது எப்படி நாம் வெளிப்படுத்துவோம்னா, அநேகருடைய வார்த்தையில நாம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவன் பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப நெருக்கமா, அவர் மேல இருக்க அளவுக்கு அதிகமான அன்புல அப்பா, ரொம்ப பர்சனல் ரிலேஷன்ஷிப், ரொம்ப க்ளோஸ் அப்பா. கர்த்தர் இயேசு பற்றி சொல்லும் பொழுது அண்ணா, இதெல்லாம் ஃபார்மல் வார்த்தை இல்லை, அதையெல்லாம் உடைச்சிட்டு ஒரு நெருங்கின உறவு பற்றி வெளிப்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷம். அதுதான் அந்த உறவு. ஆனா சில சமயங்கள்ல சில ஆபத்து இருக்கு. அப்பா அண்ணன் அந்த ரீதியில தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் பார்க்கிற நாம் சில சமயங்கள்ல நம்முடைய அப்பா தேவன் அப்படிங்கிறது மறந்துடுவோம். அப்பா புரியுது, பட் அவர் தேவன், அவர் தேவன், அந்த பாயிண்ட் முதல்ல இருக்கு. சோ சில சமயங்கள் அதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ நெருக்கமா தேவன் இடத்துல ஒரு உறவு வச்சிருக்கிறதா விசுவாசிக்கிற நமக்கு மத்தியில சில சமயங்கள்ல நம்முடைய தேவன் அவர் அப்பா மாத்திரம் இல்ல, தேவன் சர்வலோகத்துக்கும் தேவன், அவருடைய சமூகம், அவருடைய ஜனங்கள், அவருடைய காரியம், அங்க நாம் இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும், நாம் சிந்திக்க சில சமயங்கள்ல தவறிடுறோம். அறியாமையில் அதிகபட்சம் அறியாமையில். ஆனா சகோதர சகோதரி, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கு தேவனுக்கே உரிய அந்த பயம், அந்த பக்தி நாம் ஏறெடுக்கும் பொழுது கண்டிப்பா தேவன் இடத்துல நம்முடைய அந்த ஆழ்ந்த உறவு மேலும் பலப்படும். சோ இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். சோ சகோதரர் ரசல் ரீப்ரின்ஸ்ல பயபக்தி பற்றி விளக்கம் அளிக்கிறார், ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். ரெவரன்ஸ், ரெவரன்ஸ்னா என்ன, பயபக்தி, பயபக்தினா என்ன, ஒரு விளக்கம் அவர் கொடுக்கும் போதே நாம் அங்க பார்க்கிறோம். பயபக்தினா பிரமிப்பும் அன்பும் கலந்த மரியாதை, அந்த மரியாதையே பயபக்தி, அது தேவனிடத்தில் இருக்கணும். பிரமிப்பும் அன்பும் கலந்த ஒரு ஒரு கலவை, அதுதான் பயபக்தி. அந்த உணர்வுல இருக்கிறவங்க தேவனை ஆராதிக்கணும், வணங்கணும், அவருக்கு முன்பு நாம தாழ்த்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு உந்தப்படுவாங்க. அந்த உணர்வுனால உந்தப்பட்டு வெளிப்படக்கூடிய செயல்பாடுகள் பயபக்தி. சோ இதுதான் அந்த டெபினிஷன், அந்த விளக்கம். ஆனா நாம் சற்று கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இன்னும் கூட. சோ பயபக்தி தேவன் இடத்துல அது என்ன? புதிய ஏற்பாட்டில் சில இடங்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லணும்னா 10 வசனங்கள்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். தெளிந்த புத்தி, சோபர் மைண்டட்னஸ். சோ இந்த பயபக்தி ரெவரன்ஸ் நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா தேவன் இடத்துல இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. சோபர் மைண்டட்னஸ், அதாவது தெளிந்த புத்தியுள்ள தன்மை. வசனம் நாம் எங்க வாசிக்கிறோம்னா 1 தீமோத்தேயு 3:2. அது ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும். சோ இந்த வசனம் நமக்கு தெரியும், சபை வழி நடத்தக்கூடிய வாய்ப்புல மூப்பர்கள் ஸ்தானத்துல இருக்க வேண்டிய சகோதரர்கள் அவங்களிடத்துல வெளிப்பட வேண்டிய குணாதிசயங்கள் பற்றி சொல்லக்கூடிய வசனம். ஆனா அப்படி சொல்லும் போது அங்க முன்வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு தன்மை என்னன்னா, தெளிந்த புத்தியுள்ள தன்மை, சோபர் மைண்டட்னஸ். என்னது தெளிந்த புத்தியுள்ள தன்மை? வேறு வார்த்தைகள் தமிழ்ல சொல்லணும்னா மட்டான சிந்தை, அதாவது இங்கிலீஷ்ல வேற ஒரு சொன்னா பேலன்ஸ்டு மைண்ட். அதிசீக்கிரத்துல உணர்ச்சி வசப்படாத, உணர்ச்சி வயப்படாத ஒரு தன்மை. அப்போ தெளிந்த புத்தி உள்ள ஒரு தன்மை, அது நாம் என்ன வெளிப்படுத்தணும், என்ன சொல்லலாம்னா, அந்த தேவனிடத்துல பயபக்திய நமக்கு தெளிவா காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சோ இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களா நாம் செயல்பட பிரயாசம் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு தேவனிடத்துல பயபக்தி அங்கு அதிகரிக்கும். அதாவது தேவனுடைய சமூகம் என்று வரும்போது நாம் என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளோ பேசணும், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும். சோ இந்த மாதிரி தெளிவான கருத்தோடு சமூக தேவ சமூகத்தில் நாம செயல்படுவதற்கு உதவும். சோ அந்த தேவ பயம், தேவன் இடத்துல பயபக்தி ரொம்ப முக்கியம். வேறு இடத்துல சகோதரர் பேசும் பொழுது அருமையான கருத்துக்கள் வைக்கிறார். இந்த பயபக்தி இல்லாத ஒருத்தரையும் தேவன் இந்த அழைப்புல கூப்பிட மாட்டான். சோ இந்த அழைப்புல தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார்னா கண்டிப்பா நம்ம இடத்துல அந்த தன்மை இருந்ததுனால நம்மை கூப்பிட்டு எடுக்கிறார். ஆனா என்ன நாம் செய்யணும்னா அது நமக்குள் மங்கி போய் விடக்கூடாது. ஆனா மங்குவதற்கு அதிக வாய்ப்புகள், அதுதான் இயற்கை. ஏன்னா நம்ம மாம்ச சுபாவத்தில் இருக்கிற வரைக்கும் அது மங்கி போயிடக்கூடாது, நாளுக்கு நாள் அது வளரணும். அதுல நாம தேவனுக்கு முன்பு நீதியான கிரியைகளை அங்க ஏற்படுத்தணும். சோ அதனால இந்த ஒரு காரியம் அங்க நாம வைக்கிறோம். சகோதர சகோதரி, பழைய ஏற்பாட்டில் நாம போய் பார்க்கும் பொழுது சில இடங்கள்ல தேவன் தன்னிடத்துல தம்முடைய ஜனங்கள் பயத்துடனும் பக்தியுடனும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன் வைக்கிறார். சில சம்பவங்கள் இருக்கு, அந்த சம்பவங்கள் நாம் போய் பார்க்கும் பொழுது அதனுடைய ஆழத்துல அல்லது பின்னணியில அந்த கருத்து வைக்கிறார். நாம் அதை எடுக்கணும். உதாரணத்துக்கு முதல் ஒரு சம்பவம் நாம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பயபக்தி முன் வைக்கக்கூடிய சில சம்பவங்கள், மோசே விஷயம். சுதேவன் மோசேவ தம்முடைய ஜனங்களை மீட்பதற்கு அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது, முதல் முறையா அங்க மோசே கிட்ட அவர் அங்க பேசும் பொழுது அங்க நடந்த சம்பவம் நாம எங்க வாசிக்கிறோம்னா யாத்ராகமம் 3:5. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். சோ தேவன் மோசேவை அழைக்கும் போது முதல் முதல்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மோசே இங்க நீங்க பக்கத்துல வர வேண்டாம், உங்க காலில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடுங்க, ஏன்னா நீங்க இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன் சொல்லணும் தேவன், ஏன் இந்த ஒரு வார்த்தை மோசையிட அங்க தேவன் சொல்லணும்? இங்க சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கும் போது, சோ மோசே கிட்ட தேவன் ஒரு புது விதமான உறவு வைத்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல ஒரு 40 வருஷம் ரொம்ப நெருக்கமான உறவு மோசே கூட ஏற்படுத்த போகிறார் தேவன். சோ அந்த ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுவதற்கு முன்பு தேவன் மோசே கிட்ட சொல்றார், அதாவது நான் தேவன், என்னிடத்துல நீங்க வரும் பொழுது சில கட்டளைகள் இருக்கு, சில விதிமுறைகள் இருக்கு, அதன் படிதான் நீங்க என்கிட்ட வைக்கணும். சோ அந்த விஷயம் அங்க வைக்கிறார். சுலபமா நீங்க என்னிடத்துல அப்ரோச் பண்ணிட முடியாது, நான் தேவன், நான் உங்களை அழைக்கிறேன், நீங்க வாரீங்க, கண்டிப்பா ஒரு 40 வருஷம் நான் உங்களை பயன்படுத்தி என் ஜனங்களை விடுவிக்க போறேன், அந்த விஷயத்துல எனக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்கு, ஆனா மறந்துட வேண்டாம், நான் தேவன். சோ என் இடத்துல வரணும்னா சில நிபந்தனைகள் இருக்கு, சம் புரோட்டோகால்ஸ், சில நிபந்தனைகள் இருக்கு, சில நியதிகள் இருக்கு, அது நீங்க ஃபாலோ பண்ணும். அது தான் அங்க அங்க முன் வைக்கிறார். சாதாரணமா நீங்க வந்துட முடியாது. அப்போ என்னிடத்துல பயபக்தி உங்களுக்கு முதல்ல வேணும், முதல்ல நெக்ஸ்ட் தா விஷயம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரி. அங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் கூட நமக்கு அங்க ஆச்சு, சோ உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. என்ன அர்த்தம் இது, பாதரட்சைகள் கலட்டி போடு? சோ ரொம்ப அந்த பயபக்தி வெளிப்படுத்தணும்னா முதல் விஷயம் சொல்றாரு, உங்க பாதரட்சை நீங்க கலட்டி போட்டுடுங்க. அதுல என்ன இருக்குது, பாதரட்சை கலட்டி போடுறது. சோ கண்டிப்பா இப்ப நம்ம பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பிள்ளைகள் நாம் கூடியிருக்கிறோம், பட் காலில் இருக்குது பாதரட்சைகள், ஆனா பக்கத்துல இருக்கு, சிலர் போட்டுடுக்கிறோம், சிலர் ஆனா அது மெயின் அது அங்க குறிக்கிற மாதிரி அங்க இல்ல. சோ பாதரட்சை எது கிடையாதுனா சகோதர சகோதரிகளே, சோ உதாரணத்துக்கு அதை பார்க்கலாம். இந்த பூமியோடு இந்த மண்ணோடு நம்முடைய உடம்பு தொடர்பு கொள்வதற்கு ஏற்படுத்தப்பட்டது, அதுதான் பாதரட்சை. சோ பூமிக்கும் நம்முடைய பாதத்துக்கும் இடையில இருக்கிற, சோ நம்முடைய பாதம் பூமியில எதன் மூலம் தொடர்பு கொள்ளுது, இந்த பாதரட்சை. இதுக்கு எது கிடையாளம், சோ இந்த பூமி மனுக்குலம் உலகம். சோ தேவன் சொல்றாரு, நீங்க நிறுத்தல வரும் பொழுது ரெவரன்ஸ் முக்கியமான பிரின்சிபல். சோ அந்த பயபக்தி நீங்க வெளிப்படுத்தணும்னா பாதரட்சை கழட்டி போடணும். அதாவது இந்த உலகத்தோடு நீங்கள் அன்றாடம் தொடர்பு கொள்ளுகிற விதம், முறைகள், நடவடிக்கைகள், அந்த பாணி அதை எடுத்துருங்க. அந்த உலகத்தோடு நீங்க எப்படி மிங்கிள் ஆயிருக்கிறீங்க, எப்படி நீங்க பழகிறீங்க, எப்படி அவங்களுக்கு மத்தியில உலாவுறீங்க, அந்த முறையில அந்த சிந்தையில அந்த ஒரு தன்மையில என்னிடத்துல நீங்க வரக்கூடாது, அது நீங்க தள்ளிடு. என்னிடத்துல வரும் பொழுது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியம் அந்த பயபக்தி அங்க வேணும். சாதாரணமா சுருக்கமாக சொன்னோம்னா, தேவன் அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர் இடத்துல சேரக்கூடிய ஜனங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது அங்க விரும்புறார். வசனம் வாசிக்கிற 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். சோ அதுதான் நம்ம மெயின், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் சகோதர சகோதரி. சோ அதே மாதிரி வேறு ஒரு சம்பவம் நம்ம பார்க்கணும்னா, சீனாய் மலையில தேவன் வெளிப்படுவதற்கு முன் அங்க மோசே கிட்ட அங்க பேசுறார். அது யாத்திராகமம் 19:2-12 அங்க இருக்கு, யாத்திராகமம் 19:12 வாசிக்க வேண்டாம். சோ அதாவது தேவன், நான் வெளிப்படுவேன், ஆனா அதற்கு முன்னே இந்த மலை சுற்றி ஒரு எல்லை போடுங்க மோசே, ஒரு எல்லை வரைங்க, நீங்க ஒரு பார்டர் இருக்கட்டும், ஒருத்தரும் இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருத்தரும் அந்த எல்லையை தொடக்கூடாது, மீறி தொட்டா மறிச்சிடுவாங்க. ரொம்ப அந்த தேவன் தம்மிடத்துல தம்முடைய ஜனங்கள் யாராயிருந்தாலும் அந்த பயபக்தி என்ற சிந்தையோடு அங்க இருக்கணும். சோ அதைய முன் வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய சில சம்பவங்கள். சோ அவருடைய ஜனங்கள் தான் சந்தோஷமா அனுமதிக்கலாம், எல்லாம் ஏறி வாங்க மலைக்கு. பட் தேவன் சொல்ல, என்னுடைய ஜனங்கள் தான் நீங்க, ஆனாலும் எனக்கும் உங்களுக்கும் சர்டன் லிமிட்ஸ் இருக்கு. அந்த எல்லை புரிஞ்சுக்கணும். நீங்க யார் கூட பேசுறீங்க, நீங்க யார் கூட சம்பாஷிக்கிறீங்க, யாருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, அவர் எப்பேற்பட்டவர், அது நீங்க புரிஞ்சிட்டு அங்க செயல்படும். சோ அதுதான் அது முன்வைக்கிற ஒரு சம்பவமாக அங்க இருக்குது. சோ மோசேக்கு சொன்னார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க சொன்னார். அதுக்கப்புறம் கூட சில சம்பவங்கள் உங்களுக்கு காண்பிக்கலாம். எப்படி அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு முறைகள், அந்த ஆசாரித்துவம், இதெல்லாம் தேவன் நிறுவிட்டு அதுல கூட இந்த ஒரு பயபக்தியோடு தன் ஜனங்கள் செயல்படணும் அந்த கருத்து முன் வைக்கிறார். உதாரணமாக அந்த ஆசாரியத்துவம் நிறுவன உடனே 9 லேவிய ராகபத்துல அந்த ஆசாரியத்துவம் நிறுவுறார். ஆனா நிறுவன உடனே அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 10 சோ ஆரோனுடைய குமாரர்கள் நாதாப் அபியு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள், அதனால நான் அப்படியே நேரா போறேன். சோ அப்போ நாதாப் அபியு ஒரு அந்நிய அக்னி கொண்டு வந்து பலிபீடத்துல செலுத்தினாங்க. ஒரு அக்னி வந்து அவங்களை பட்சித்து போடுது, அந்த இடத்துலயே மறிச்சிடுறாங்க. அந்நிய அக்னி, நிறைய முறை சகோதரர்கள் தலைப்பு பேசியிருக்கிறாங்க அந்நிய அக்னி. சோ ஒரு வேலை அவங்க ஏதாவது போதையில வந்திருக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு, அல்லது உண்மையிலேயே பலிபீடத்துக்கு உகந்ததல்லாத வேறொரு அக்னி கொண்டு வந்திருக்கலாம், லிட்டரலாம் இருக்கலாம், அல்லது அவர்கள் அந்த பலிபீடத்திற்கு வந்த விதம், அவர்கள் பலிபீடத்துக்கிட்ட வரும்போது அவங்கள் கொண்டிருந்த சிந்தை, அவங்க வெளிப்படுத்தின நடத்தை தேவனுக்கு பிரியம் இல்லாததாக இருந்திருக்கும், அவர்கள் உகந்தது இல்லாததாக இருந்திருக்கும். சோ எதுவானாலும் தேவன் அங்க சில நெறிமுறைகள் அங்க வச்சிருக்கிறார். அவர் இடத்துல நாம் அங்க சேரும் போது சோ அதை கொஞ்சம் மீறும் பொழுது மரணம். சோ அங்க பழைய ஏற்பாட்டில் சோ நம்ம அங்கிருந்து நாம் அந்த ஒரு தன்மை எடுக்கணும். சோ தேவன் இடத்துல சேரும் பொழுது இந்த பயபக்தி அவருடைய சமூகத்துல சகோதர சகோதரிகளை. அதே போல நாம் இன்னொரு இடத்துல நாம் எங்க பாக்குறோம்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு வேலை அதைய ஷிப்ட் பண்ணும் போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாற்றும் போது, சோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருட்கள், அதை அவங்க அந்த திரைச்சேலைகள் கொண்டு மூடி அதை எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போகும்போது சொல்றாரு, யாரும் அந்த பொருட்களை ஜஸ்ட் எட்டி கூட பாத்திரம் வேண்டாம், பாத்திரம் வேண்டாம். சோ இதெல்லாம் என்ன, நம்ம லிட்டரலா நாம எடுக்கிறோம். ஆனா அதுல ஒரு ஆழமான ஒரு கருத்து அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். சோ தேவன் அந்த பயம் இருக்கணும். ஏன் அப்படி சொல்றாரு, பாதரட்சி கழட்டி போடுங்க, இந்த எல்லை மீறி வராதிங்க, இந்த பொருள் எட்டி பார்க்காதீங்க, தொடாதீங்க, தொட்டீங்கன்னா கூட மறிச்சிடுவீங்க, பாத்தீங்கன்னா கூட மறிச்சிடுவீங்க. ஏன், இதெல்லாம் எனக்குரிய விஷயங்கள், நான் தேவன். அதுதான் அங்க தேவன் நமக்கு முன் வைக்கிற விஷயம். சோ அங்க ரொம்ப முக்கியமா அவர் நமக்கு புகுத்தக்கூடிய ஒரு ஒரு காரியம் என்னன்னா, அவர் இடத்துல அவருடைய ஜனங்களுக்கு அந்த பயம் அந்த பக்தி ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி. சோ ரெவரன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ அப்போ அதே மாதிரி என்னாகும், 4:20 2 6:7 நம்ம பார்ப்போமானாலும் கூட அங்க சில சம்பவங்கள் அங்க இருக்கு. சோ தேவன் இடத்துல சேரும் பொழுது அந்த பயபக்தியாக அங்க இருக்கும். சோ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளிப்படுத்துறார். அவருடைய ஆலயம் பட்டின விஷயத்துல அவரு குறிப்பிடக்கூடிய சில நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகள் இந்த பயபக்திய முன் வைக்குது. ஆனா என்னன்னா சகோதர சகோதரிகளே, சுவிசேஷ யுகத்துல நமக்கு ஆலயம் இல்லை. பல ஏற்பாட்டில் அவங்களுக்கு இருந்துச்சு, மனாந்தரத்தில் ஆசரிப்பு கூட இருக்கும், அதற்கப்புறம் தேவாலயம் இருந்துச்சு. ஆனா சுவிசேஷ யுகத்துல நமக்கு ஆலயம் இல்லை. ஆனா வசனங்கள் ரொம்ப தெளிவு, நீங்களே அந்த ஆலயம். சோ நாமே அந்த ஆலயமா இருக்கிறோம். சோ வசனங்கள் நாம் வாசிச்சோம் என்றால் 2 Corinthians 6:16 நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே.
ஒன்னு பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களைகள் போல் கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதே போல 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீங்களா? சோ இந்த வசனங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து, சுவிசேஷ யுகத்தில் பரலோகத்தின் தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயம் நாம். எப்படி நாம் உணரும் இந்த ஒரு கருத்து? நாம் அங்க உணரும் போல் சகோதர சகோதரிக்கு எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம், சர்வலோகத்தின் தேவன் அவர் வாசம் செய்ய அவர் உலாவ வேண்டிய ஒரு ஆலயமா நாம் இருக்கிறோம். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நிலை. இந்த சிந்தையே நாம் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தம் ஆய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்த வேண்டும். நல்லா நினைச்சு பார்க்கலாம். தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயம் நாம இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணும் இந்த ஆலயம்? இந்த ஆலயத்திலான பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? அதுதான் நாம் சிந்திக்கணும். ஆனா அந்த விஷயம் அந்த வசனங்கள் அங்க முன்வைக்கும். இதே விஷயம் முக்கியமா உணர்ந்தனால கர்த்தர் இயேசு கூட அங்க சொல்றார். புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 18:20 என்னுடைய ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். சோ வசனம் நாம அந்த கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 2 பேர் அல்லது 3 பேர் இருந்தாலும் சரி, என் நாமத்தில் அது செஞ்சாங்கன்னா நான் அவங்க மத்தியில அங்க இருப்பேன் என தெரிஞ்சுக்கிறோம். இந்த வசனம் என்ன மாதிரி ஒரு கருத்து நமக்கு முன்வைக்குது பாருங்க சகோதர சகோதரி. 2 பேர் 3 பேர் இருந்தா கூட அங்க தேவன் இருக்கிறார், அது ஓகே புரிஞ்சுக்கிறோம். ஆனா என்ன விஷயம் நாம இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, 2 பேராவது 3 பேராவது நம்பர் முக்கியம் இல்ல. தேவன் என்ன சொல்றாருன்னா 2 பேராவது 3 பேராவது அது சின்ன கூட்டமா இருந்தாலும் சரி, பெரிய சகோதர ஐக்கியமா இருந்தாலும் சரி, தேவன் என்ன சொல்றாருன்னா நான் அந்த ஐக்கியத்தை ரெக்ககனைஸ் பண்றேன், நான் அதை அங்கீகரிச்சு அதை நான் கணக்கில் எடுத்து நான் உங்கள் மத்தியில் வரேன். சோ நாம் சின்ன கூட்டமாவோ பெரிய கூட்டமாவோ தேவ சமூகத்தில் நாம் சேர்ந்துட்டோம்னா அந்த ஐக்கியத்தை தேவன் பரலோகத்திலிருந்து அங்கீகரிக்கிறார். அந்த சிந்தை நமக்குள்ள என்ன ஒரு உணர்வு கொண்டு வரணும்னா, இது உண்மைனா தேவன் ஆசீர்வாதமா தந்திருக்கிற அந்த ஐக்கியத்தை நாம் அங்கீகரிக்கணும், நாம் ரெகனைஸ் பண்ணும். இது தேவனே ஏற்படுத்தி தந்திருக்கிற ஐக்கியம், இது தேவனுடைய சமூகம், இது தேவனுடைய தீர்மானம், பேசப்படுவது தேவனுடைய வார்த்தைகள், கலந்து கொண்டிருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள். நாம் தரிச்சிருக்க வேண்டிய சிந்தை தேவனிடத்துல பயபக்தி வேணும். அது பாயிண்ட். அவர் ரெகனைஸ் பண்றார். நம்ம ஒருத்தரோ 2 பேரோ சேரும் போது கூட அப்படின்னா கண்டிப்பா சகோதர சகோதரிகளே அந்த ஐக்கியத்தை நாம் கூட உணரும். இது தேவன் நமக்கு ஆசீர்வாதமா தந்திருக்கிற வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகள்ல நாம் அவருக்கு நன்றி கூறுவது மாத்திரமில்ல, அவரை மகிமைப்படுத்தும் வகையில்தான் நம்முடைய செயல்பாடுகள் அங்க இருக்கும். சோ நாம முன்னே சொன்னோம் அந்த வசனம், நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். இது வெறும் லிட்ரல் நடை பத்தி பேசல, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தைகள் எப்போ அந்த பாயிண்ட் நிறைய நல்லா புரியணும். எங்கெல்லாம் நாமோ கூடி வரோம், ஏன்னா நாம் சொன்னோம் சுவிசேஷ யுகத்துல ஆலயம் இல்ல, ஆனா அந்த ஆலயமாவே நாம் இருக்கிறோம். நாம் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒருத்தரா 2 பேரா 3 பேரா சேரமோ அதுவே தேவன் வாசமா இருக்க போற ஆலயமாக அங்க இருக்குது என்று சொல்லும் போது இப்பதான் நமக்கு அந்த உணர்வு ரொம்ப முக்கியமாக தோன்ற வேண்டும். அப்போ எல்லா ஐக்கியங்கள், எல்லா கூட்டங்கள், அது ஒரு வீட்லயா இருக்கலாம், எக்லீசியாவிலயா இருக்கலாம், கன்வென்ஷனா இருக்கலாம், இது தேவன் அங்கீகரிச்சிருக்கிற ஒரு ஐக்கியம். சோ அதுக்கு மத்தியில நாம அந்த பயபக்தி நமக்குள் வெளிப்படணும். எப்படின்னா நம்முடைய கிரியைகள் மூலம். சகோதர சகோதரிகள், ஏன் இந்த தலைப்பு ஒருவேளை நாம் இங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இது நமக்கு இன்னைக்கு அவசியம். அநேக புது புது எக்லிஷாஸ் உருவாயிருக்கும் பொழுது, சப்போ தேவனை ஆராதிக்க நாம் அங்க கூடும் பொழுது, கண்டிப்பா நாம் நினைவில் வைக்க வேண்டிய சில ஆலோசனைகள் நமக்கு அங்க இருக்கு. பிராக்டிக்கலா நடைமுறையில நாம் இப்படி 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 தான் இருக்கணும் தேவனுடைய சமூகம் என்று வரும் பொழுது. சோ அந்த பயபக்தி எந்நேரமும் நம்ம இடத்துல அங்க காணப்படணும் சகோதர சகோதரிகள். சோ அதனால தான் தேவன் சொல்றார், என்னுடைய வீட்டுல, என்னுடைய வீட்டுல நீங்க வரும் பொழுது கண்டிப்பா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நிபந்தனைகள் உங்களுக்கு முன்பாக அங்கிருக்கும். கடைபிடிக்கணும். ஏன்னா சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் தனிப்பட்ட நபர்கள். இப்போ நாம் எல்லாரும் இங்க கூடி வரும் பொழுது ஒரு வேளை ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய விருப்பப்படி செயல்பட்டா அந்த இடத்துல என்ன ஆகும்னா, கண்டிப்பா ஒருத்தர் மற்றவருடைய உரிமையோடு தலையிட வாய்ப்புகள் உள்ள. சோ ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்பாக ஒரு சிந்தையில வந்திருப்போம் நாம். சோ நாம் நம்ம நம்ம தன்மைப்படியே நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது மற்றவர்களுடைய சிந்தையோடு நாமோ அங்க கிராஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அப்போ மற்றவர்கள் தேவனுக்கு முன்பு கொண்டிருக்கிற சிந்தை சீர்குலைவதற்கு நம்முடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் அங்க வாய்ப்பு தரும். சோ அது நாம் செய்யக்கூடாது, அப்படி நாமோ அங்க பார்க்க கூடாது. சோ தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் அவருடைய சமூகத்தில் அங்க இருப்பது நம்ம அங்க முக்கியம். இப்போ அந்த பிரசங்கி வசனத்துக்கு இணையான ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், சங்கீதம் 89:7. சங்கீதம் 89:7. கரெக்ட். சோ இந்த வசனங்கள்லாம் நாம பொதுவா லைட்டா எடுக்கிற வசனங்கள், ஆனா இன்னைக்கு அதை முதல் முதல் நாம சிந்திக்க வேண்டிய ஒரு வசனங்களா தான் வைக்கும். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். மறுபடியும் அதே விஷயங்கள் தான். அந்த பயபக்தி, ரெவரன்ஸ், தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகள் அங்கு இருக்கும். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார் நாம் அறிந்திருக்கிற பிரகாரம். சோ அப்போ அவரை நாம தொழுது கொள்ள வரும் பொழுது கண்டிப்பா அந்த ரைட் ஸ்பிரிட்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சத்தியத்துல, சத்தியத்துல நினைச்சு நிற்கிற ஜனங்களாக நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டியது அவர் விரும்புகிறார். சோ அப்போ சில நடைமுறை ஆலோசனைகள் உங்கள் முன்பு நம்ம வைக்க விரும்புறோம் சகோதர சகோதரிகள். சோ நம்ம பார்த்தோம், சோ அந்த தேவனுடைய சமூகத்துல வெளிப்படுத்த வேண்டிய பயபக்தி எவ்வளவு முக்கியம், அது குறிச்சு எங்க பழைய ஏற்பாட்டுல அங்க பேசிருக்கிறார் சகோதரர் ரசூல். அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு தன்மைன்னு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் முன் வச்சதுக்கு அப்புறம் இப்ப நாம் சில நடைமுறையில நாம் தேவனிடத்துல கூடி வரும் பொழுது, அது ரெண்டு பேரோ மூணு பேரோ ஒரு பெரிய கேதரிங்ல வந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா இதெல்லாம் திட்டவட்டமான காரியம் இல்லை, ஆனா ரீசனபிள் சஜஷன்ஸ், இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கக்கூடிய ஆலோசனைகள், கண்டிப்பா நாம அதை செய்யணும். சோ அப்போ நாம அது பார்க்கலாம். சோ இப்ப நாம் எல்லாரும் கன்வென்ஷன்ல அங்க இருக்கிறோம், ஆனா கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பார்க்கலாம். நாம் வாரம் வாரம் அல்லது ரெண்டு நாளுக்கு ஒரு முறை நம்முடைய சபைகள்ல நாம் கூடி வரும் பொழுது நாம் எப்படி செயல்படுறோம், நம்முடைய நடவடிக்கைகள் தேவனிடத்துல நம்ம பயபக்தி உள்ளவர்கள் போல அங்க இருக்குதா? ஒருவேளை இல்லைனா, ஒருவேளை அறியாமையில ஏதாவது சில சில சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சுன்னா அதை நாம் சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்து இனிமேல் அந்த பயபக்தி உணர்வை கிரியைகள்ல வெளிப்படுத்தி அந்த சமூகத்துல நாம் வருவது நமக்கு பிரயோஜனம். சோ அப்போ சில பலவீனங்கள், தேவன் இடத்துல நமக்கு ஆழமான ஒரு பயபக்தி இருதயத்தில் இருக்கு. இருந்தாலும் சில பலவீனங்கள் நமக்குள்ள இருக்கு. அந்த பலவீனங்கள் அந்த பயபக்தி இல்லாதவர்கள் போல நம்மளை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி சில தவறுகள், அதுதான் உங்களுக்கு முன்பு நம்ம வைக்கிறதுக்கு அங்க பிரியப்படுறோம். ஆனா இந்த விஷயம்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். பொதுவா இப்போ பேசக்கூடிய அடியனும் கூட கேட்கிற எல்லாருமே இந்த பாயிண்ட்ஸ்ல ரொம்ப தெளிவாகணும், ரொம்ப பூர்ணப்படணும். ஏன்னா பயபக்தி எவ்வளோ முக்கியம் பார்த்துடும். ஸோ இப்போ அதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ இங்க முன் வைக்கிற சில காரியங்கள் கண்டிப்பா நம்ம எல்லார் இடத்துலயும் காணப்படும். எல்லார் இடத்துலயும் எந்த ஒரு கட்ட இதுவும் இல்லை, ஒரு விதி விலக்கு இல்லை, எல்லார் இடத்துலயும் இருக்கு. நம்ம எல்லாமே அதுல பூர்ணப்படணும். முதல் விஷயம், நாம் தேவனிடத்துல கூடி வரும் பொழுது நாம் செய்யக்கூடிய தவறு, அதாவது அது எந்த விதமான ஒரு கூட்டமா இருந்தாலும் சரி, நேரம் நாம் எப்படி ஃபாலோ பண்றோம். சோ கூட்டங்களுக்கு நேரத்துல வருவது என்ன சொல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நாம் பார்க்கும் பொழுது மேக்சிமம் பெரும்பாலும் இந்த ஒரு குறையாகவே அங்கிருக்கு. அதாவது நாம் ஏற்படுத்தி இருக்கிற அந்த சகோதர ஐக்கியங்களுக்கு நாம நேரம் தவறி வருவது, நேரம் தவறி வருவது என்ன சொல்லலாம், கெட்டிங் டு மீட்டிங் ஆன் ப்ராப்பர் டைம் வந்து முக்கியம், சரியான நேரத்தில் வர்றது முக்கியம். பட் சரியான நேரத்தில் வராம போவது ஒரு குற்றமா, அப்படி யோசிக்கலாம். இது அவ்வளோ பெருசா யோசிக்கலாம் நாம். ஆனா சகோதரர் ரீப்ரின்ஸ் 54:87 ஒரு கருத்து வைக்கிறார். அந்த கருத்து நாம் உங்களுக்கு அங்க பேசலாம். அதாவது நேரம் தவறி வருவதையே தங்களுடைய சுபாவமா கொண்டிருப்பது எதை வெளிப்படுத்துதுன்னா, லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் லவ் அண்ட் ஜஸ்டிஸ். நாம ஐக்கியங்களுக்கு கூட்டத்துக்கு தவறும், அதாவது தவறான நேரத்தில் வந்தோம்னா அது எதனுடைய வெளிப்பாடுன்னா, அன்புலையும் தேவ நீதியிலையும் வளர்வதற்கு நாம் வளர்கிற விஷயத்துல நாம் தவறி இருக்கிறோம். மிஸ்டேக் ரொம்ப சின்னது, ஆனா அது காண்பிக்கக்கூடிய விஷயம் பலவீனம் ரொம்ப பெருசா, ரொம்ப பெருசு. நேரம் தவறி வருவது அன்புலையும் நீதியிலும் நம்ம பூரணப்படாதவர்கள் என்பதை அங்க காண்பிக்கு சிந்திக்கணும். நாம் எப்படி இது ஒரு வேலை நாம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு சகோதரர், எப்படி நாம ஒரு வேலை நாம வந்து லேட்டா மீட்டிங்குள்ள என்டர் பண்றோம், மீட்டிங் ஏற்கனவே ஆரம்பிச்சு போயிட்டு நாம லேட்டா நுழையிறோம், எந்த வகையில நாம அன்பில்லாதவர்களா காண்பிக்கிறோம், நீதி இல்லாதவர்களா நாம காண்பிக்கிறோம். சோ உதாரணம், இப்போ மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சகோதரர் யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருப்பார் தேவனுடைய வார்த்தை, சகோதர சகோதரிகள் தங்கள் சிந்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தையை அங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நேரம் லேட் ஆயிட்டு அவங்க ஹால்குள்ள நுழையும் பொழுது என்ன நடக்குது, சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கும், சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருப்பாங்க. சோ பிரதர்ஸுடைய கவனம் சிஸ்டர்ஸுடைய கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கும். ஆனா தன்னிச்சையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி இருந்து ஒருத்தர் வரும் பொழுது இவங்க கவனம் என்ன கண்டிப்பா அப்படியே ஜஸ்ட் அப்படி திரும்புவாங்க, கவனம் அங்க போகும். சோ யாரும் விரும்பி செய்யறது இல்ல, ஏன் லேட்டா வரீங்க அப்படி கூட பாக்குறது இல்ல, அந்த மாதிரி யாரும் பாக்குறது இல்ல. பட் தன்னிச்சையா நடக்கும். பட் அவங்க ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, தேவனுக்குரிய விஷயம் அங்க போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல தான், அந்த இடத்துல தான் ஒரு சகோதரன் ஒரு சகோதரியினுடைய சிந்தை தேவனுடைய சமூகத்துல ஒரு சீரா போயிட்டு இருக்கும் பொழுது தேவையே இல்லாம எந்த உரிமையும் இல்லாம அந்த சிந்தையை நாம இன்டரப்ட் பண்றோம், தட்டை பண்றோம், தட்டை பண்ணி கட்டாவும் ரொம்ப கஷ்டம். மறுபடியும் போய் சேர்ற, மறுபடியும் அந்த சிந்தைக்குள்ள கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல நம்ம பண்றோம் ஒரு மிஸ்டேக், நம்ம காண்பிக்கிறோம் நம்ம சகோதர சகோதரிகள் மேல நம்ம அன்பு குறைவாயிருக்கு. அது நீதி கூட இல்லை, நம்ம தான் லேட்டா போறோம். ஆனா அது மிகப்பெரிய அளவுல நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுடைய அங்க அவங்களுடைய உரிமையோடு அங்க இடைஞ்சல் செய்யறது நம்ம அங்க பாக்குறோம். சோ சில சமயங்களை நாம அங்க சொல்லலாம், ஒருவேளை சில எக்லீசியாஸ்ல டைம் ரொம்ப முன்னாடி பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க அதுதான் அப்படின்னா, ஆனா நியாயமா அது வந்து ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறோம் சில சமயங்கள். சோ நேரம் ரொம்ப சீக்கிரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லாரும் லேட்டா வராங்கன்னு சொல்லி ஒருவேளை நம்ம டைம் என்ன பண்ணலாம், பின்னாடி தள்ளி வச்சா கூட சரியாயிடுமா? இல்ல, மறுபடியும் அதே ஹாஃப் அவர் லேட்டு, ஹாஃப் அவர் டிலே, அது எப்பயும் போல தாங்க இருக்கும். சோ அப்ப அது எக்லீஷா அல்லது மீட்டிங்ஸ் அல்லது கன்வென்ஷன் டைம் விஷயம் இல்ல, நமக்குள்ள இருக்கிற சிந்தை தான் முக்கியம். தேவனுடைய ஐக்கியம் கடைசி நாட்கள தேவன் ஏற்படுத்திருக்கிறார் நமக்கு, அது எவ்வளவு விசேஷம். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமா சொல்ல முடியாது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் எவ்வளவு அது சுருக்கமா இருக்குது நமக்கு தெரியும். சோ அப்போ அந்த ஐக்கியங்கள் நம்ம நேரம் நேரத்துக்கு போய் அங்கு சேர்வது கண்டிப்பா. முதல்ல தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பு, அவர் அவருடைய விஷயங்களை நாம வெளிப்படுத்துற நீதி அங்க வெளியாகும். அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகள் கிட்ட நம்ம வச்சிருக்கிற அன்பு நீதி அங்க வெளிப்படும். சோ இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஒரு காரியம். லேட்டா வந்தோம்னா நாம புரிஞ்சுக்கலாம், இனிமேல் நாம் இன்னும் பூரணப்படல, பூரணப்படுற பாதையில கூட நாம் இன்னும் நம்ம நிலைச்சு நிக்கிறது இல்ல. எதுல அன்பிலையும் நீதிலையும் பூரணப்படும். சோ இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், சகோதர சகோதரிகளே, தேவன் இடத்துல பயபக்தியா இருப்பதை தடை செய்யற சில விஷயங்கள் நாம பார்க்கிறோம். அதாவது சொல்லனா, இது எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயங்கள் தான். நம்முடைய குழந்தைகள், அவங்கள்கிட்ட எந்த தப்புமே இல்லை, அவங்கள்கிட்ட எந்த தப்புமே இல்லை, அவங்க நாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த குழந்தைகள்னால எல்லா சகோதர ஐக்கியங்கள்லையும் சில நிறைய சகோதர சகோதரிகள் அவங்க அந்த டிஸ்டர்பன்சஸ் அங்க இருக்கு. ஆனா சொன்ன மாதிரி இது குழந்தைகள் கிட்ட நாம் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா விஷயம் எல்லாம் என்னன்னா, பெற்றோர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ பிரதர் அசலுக்கு ஒரு பிரதர் லெட்டர் எழுதுறார் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல, இது ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அங்க சொல்லும் போது அவங்களுக்கு பிரதர் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டே பதிலா அங்க கொடுக்கிறார். சோ நீட் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். சோ இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் பாருங்க, அவர் டைரக்டா பதில் சொல்ல, லேட்டா வருது, இப்படி வரக்கூடாது, குழந்தைகளை நீங்க கரெக்டா வைக்கணும், அவர் டைரக்டா பதில் சொல்ல. பட் எப்படி பதில் சொல்லிட்டாருன்னா, அந்த கேள்விக்கு கீழே நீங்க அந்த ஆர்டிக்கல் பார்க்கலாம், அந்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். சுய கட்டுப்பாடினுடைய அவசியம், எதுல சுய கட்டுப்பாடு, இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சுய கட்டுப்பாடு அங்க இருக்க வேண்டும். நம்முடைய நேரம், நம்ம நேரத்துல போறது நம்ம சுய கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்முடைய குழந்தைகள் நம்ம கவனிக்கிறதுல நம்முடைய சுய கட்டுப்பாடுகள் அங்க இருக்கணும். சோ அப்போ குழந்தைகள் விஷயம் பிரதர் ரீப்ரின்ஸ் 51-86 சில ஆரோக்கியமான கருத்துக்கள் அங்க கொடுக்கிறார். இதெல்லாம் வந்து சகோதர சகோதரிகளை ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்கள். கண்டிப்பா நாம் அந்த பயபக்தி வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். சோ அந்த அந்த பேஜ் நீங்க நோட் பண்ணிக்கலாம், அது நிறைய படிக்கலாம். நீங்க பெற்றோர்கள் எல்லாம் படிக்கணும். அதாவது ரீப்ரின்ஸ் 51-86. ஆனா அதுல ஒரு ஸ்ட்ராங்க ஒரு வரி மாத்திரம் சகோதரர் சொல்வதை நான் உங்களுக்கு அங்க பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புறேன். அதாவது நம்முடைய குழந்தைகள் மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்து அந்த மீட்டிங்ஸ்க்கு இடையூறாக இருப்பார்களே ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவதற்கு we don't have any rights, நமக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. சோ அத அங்க நாம அது சிந்திக்க வேண்டும். சோ நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அவங்க தங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்தி அந்த சப்ஜெக்ட்ஸ்ல நிக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. உடல் உபாதைகள் இருக்கும், குடும்ப சூழ்நிலை இருக்கும், மற்ற போராட்டங்கள் இருக்கும். அது எல்லாம் தேவ தயவுல தள்ளி வச்சுட்டு கொண்டு வந்து நிக்கும் பொழுது இது கூட இன்னொரு பெரிய பிரச்சனையாக அங்க வரக்கூடாது. சோ அப்போ அது சரியான வகையில நம்ம முறைப்படி ட்ரெயின் பண்ணணும். சோ அத அவர் அங்க ஆலோசனை அங்க சொல்றார். சோ இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நாம அங்க பார்க்க வேண்டாம் சகோதர சகோதரிகளே. சோ தேவனுடைய அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது உங்க நடையை நீங்க காத்துக்கொள்ளுங்க, என்ன அர்த்தம் அதனுடைய விஷயம். சோ அதுதான் நாம இங்க வைக்கிறோம். சோ இந்த பயபக்தி ரொம்ப முக்கியம் என்று நம்ம பாக்குறோம். சோ அப்ப அங்க சொல்றாரு, நிறைய சஜஷன்ஸ் அங்க கொடுக்கறாரு. நீங்க குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைகளை சில சமயங்களில் வீட்டில் விட்டுட்டு வரலாம் சொல்றார், இதான் சொல்றார். அல்லது கணவன் மனைவி டர்ன் எடுத்துக்கலாம், ஒரு முறை அவங்க பாத்துக்கிறது, இன்னொரு முறை இவங்க பாத்துக்கிறது சொல்றார். இந்த மாதிரி ஆலோசனைகள் அங்க அவர் வழங்குவது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். ஆனா என்னன்னா, இது ஒரு இயற்கையாக நடக்குது. அதாவது தங்களுடைய குழந்தைகளுடைய அந்த விளையாட்டுத்தனத்துக்கு பெற்றோர்கள் பழகிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமா தெரியாது, அது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுடைய சிந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடரலாக அங்க இருக்கும். இதை அநேகர் கவனிக்க தவறிடுறாங்க, பட் அது நம்ம செய்யக்கூடாது. சோ அது தேவ சமூகம், ஒரு தேவ நோக்கத்துக்கு சேர்ந்திருக்கிறோம். நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு தேவனுடைய சமூகத்துல. அது மாத்திரம் இல்லை, தேவன் மேல நம்முடைய அன்பு வைராக்கியம் நம்ம வெளிப்படுத்துவதற்கு நாம் கூட இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி அதை நாம சீர்படுத்துவது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இது எல்லா இடத்திலையும் இருக்கு, எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க என்று நான் விசுவாசிச்சு உங்களுக்கு ரொம்ப தாழ்மையில இந்த காரியங்கள் அங்கு வைக்கணும். ஆனா சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் தேவன் இடத்துல நாம காண்பிக்கிறோம் பயபக்தியோடு நேரடியாகவே தொடர்புள்ள சில கருத்துக்களாக அங்கு இருக்கு. அதே போல மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, சில இடங்களை நம்ம பார்க்கிறோம், அதாவது ஆராதனைக்கு வரோம், ஐக்கியத்துக்கு வரோம், ஆராதனை அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கல, ஆனா அதற்கு முன்பு அங்க சில உரையாடல்கள் பேச்சுகள் சம்பாஷணைகள் அங்க போறது. இது எப்படி நாம் எடுத்துக்கலாம், கண்டிப்பா நாம வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா சேரும் போது நம்ம பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அறுவடையில நமக்கு கிடைச்சிடுகிற வாய்ப்புகள், அதனுடைய ஆசீர்வாதங்கள், கண்டிப்பா கண்டிப்பா நாம அதெல்லாம் செய்யணும் பேசணும். ஆனா அதை விட முக்கியம் ஒண்ணு இருக்கு, நாம அங்க வந்த நோக்கம் நம்ம நமக்குள்ள இருக்கிற ஐக்கியம் மாத்திரம் இல்ல, ஐக்கியம் இருக்கு நமக்குள்ள ரெண்டாம் பட்சம், மொதல் ஐக்கியம் தேவனோடு. சோ எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் ஆரம்பிக்க கூட இல்லை, பட் அதற்கு முன்னால நம்மளுடைய சிந்தை முழுசும் அங்க ஸ்பாயில் ஆயிடுச்சு. தேவன் கிட்ட கற்றுக்கொள்ள போகும் போது எவ்வளோ பய பக்தியோட இருந்து அப்ப அவர் என்ன தர போறார் அதைய பெற்று உணர்ந்து பலப்படுவதற்கு வந்திருக்கிறது தான் நோக்கம், பிரதான நோக்கம். முதல்ல அது நிறைவேறணும். சோ அதற்கு முன்னால், அதாவது நாம என்ன சொல்லலன்னா ஒரு ஒரு மிலிட்டரி ரெஜிமெண்ட் மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஆனா என்னன்னா சகோதர சகோதரிகளே, எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கு, விதி விலக்குகள் இருக்கு. ஒரு விஷ் பண்றது தப்பில்லை, விஷ் பண்றது தப்பில்லை, அத்தியாவசியமான சில விஷயங்கள், கேள்வி சின்ன பதில், அது கூட அமைதலான பேச்சு பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா அந்த பயபக்திங்கிற அந்த சிந்தை குலைக்கிற மாதிரி சம்பாஷணைகள், அது எப்படி நாம சிந்திக்கணும். தேவன் அங்க காத்திருக்கிறார், நாம அவரு கூட பேசணும்னு சொல்லிட்டு அவர் காத்திருக்கிறார், நாம இங்க பேசிட்டு இருப்போம், இது நாம் சிந்திக்கணும். அது அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அது நாம கொஞ்சம் சிந்திக்க வேணும். ஆனா சில சமயங்கள்ல நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்ல, ஆனால் சில சமயங்கள்ல மீட்டிங்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆயிடும், ஏதாவது சில பல தவிர்க்க முடியாத காரணங்கள்னால. சோ அந்த சமயத்துல நீண்ட நேரம் நாம ஒண்ணுமே செய்யாம அமைதியா இருக்கணும், இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் அப்படி சும்மா இருக்கும் போது கண்டிப்பா பேசித்தானே ஆகணும், வரும், அது நம்ம பேசவே கூடாது நம்ம சொல்லல. பட் என்னன்னா அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வந்து பாதிக்காத அளவுக்கு பார்க்கணும், ரொம்ப முக்கியம். சோ இப்போ கோயம்புத்தூர் எக்லீசியா ரொம்ப பர்டிகுலரா நம்ம போகும்போது அவங்க வச்சிருக்கிற ஒரு முறை நமக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒருவேளை அந்த மாதிரி டிலே ஆகும் பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாட்டு அது பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. சோ அது கண்டிப்பா தேவனை அதே உரிய சிந்தையிலேயே நம்ம பெற்றுக்கொள்ளுகிற சிந்தையிலேயே நம்மை நிலைச்சிருக்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி, அது நம்ம அது நம்ம சிந்திக்கலாம். அந்த அது ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. சோ டிலே ஆகும் போது எந்த ஒரு விதத்திலையும் நம்முடைய சிந்தை குலைந்து போகாமல் அப்படியே தேவன்கிட்ட இருந்து நம்ம அந்த வார்த்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறை. அந்த பாடல்கள் பாடி துதிச்சு துதிச்சுட்டு பாடல்களின் மூலம் துதிச்சுட்டு அங்க இருக்கிறது ஒரு நல்ல முறை. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் நான் வைக்கிறோம். நிறைய குறைகள் பார்க்கும் போது சில இடத்துல நல்ல நிறை இருக்கும் போது அதை நம்ம முன் வைக்கிறதுக்கே நம்ம பிரியப்படுறோம், இது நம்ம சிந்திக்கணும். ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல சகோதர சகோதரிகளே, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி ஆராதனையோ சகோதர ஐக்கியங்களும் முடிஞ்ச உடனே நம்ம பார்க்கிறது அந்த டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பா இருக்கலாம், அந்த ஐக்கியம் இருக்கணும். ஆனா அது கூட எப்படி இருக்கணும் அது கூட நம்ம சிந்திக்கணும். சில சமயங்கள்ல என்ன ஆவிக்குரிய விஷயம் நம்ம பெற்றோம், என்ன வசனம் நாம தியானிச்சோம், அது உணர்த்தின விஷயம் என்ன, இதுல மெடிடேட் பண்றது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஆரோக்கியமானதாக அங்கிருது. அல்லது வேற வசனங்கள் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் அது ஓகே, அல்லது மற்ற சாதாரண டெம்போரல் விஷயங்கள் அறுவடை வாய்ப்புகள் பற்றி ஆசீர்வாதங்கள் பற்றி அனுபவங்கள் ஓகே, ஆனா சில சமயங்கள் என்ன பார்க்கணும்னா, இதுக்கு இவைகள் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத உலக விஷயம், எதுக்குமே சம்பந்தம், ஸ்பிரிச்சுவலுக்கு சம்பந்தமே இல்லாத உலக விஷயங்கள் டக்குன்னு முன் வரும் பொழுது அது என்ன பண்ணிடுதுன்னா, அந்த இடத்துல அப்போ வரைக்கும் தேவன் என்ன வழி நடத்தினார், அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ளோ அப்படியே கட் ஆகும். சோ இதை நாம சிந்திக்கணும், இது மற்றவங்களுக்காகும், பட் அது வந்து ஒரு அது அது பக்தி வைராக்கியத்திற்கு ஏதுவும் இல்லாத பேச்சா இருக்கலாம், சம்பாஷணியா இருக்கலாம், அல்லது சில சிரிப்பு மூட்டக்கூடிய காரியங்களா இருக்கலாம், பட் நாம் சிந்திக்கணும், நாம் தேவ சமூகத்துக்கு வந்தோம், பயத்தோடு நடுக்கத்தோடு தேவன்கிட்ட தொழுது கொண்டோம், அவர் சில உணர்த்துதல்கள் கொடுத்திருக்கிறார், நாம் இன்னும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இன்னும் பூரணப்பட வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கு, அவைகள் பத்தி ஆலோசிப்பது, அவைகள் குறித்து மற்றவங்களுக்கு உணர்த்துவது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். அதே சமயத்தில் பக்தி வைராக்கியத்திற்கு எதுவல்லாத பேச்சுக்கள் சம்பாஷணைகள் நாம் சிந்திக்கணும். சகோதர சகோதரிகள், ரொம்ப முக்கியமா அந்த ஹியூமர், அந்த சிரிப்பு, அதாவது சிரிப்பு நல்லது, ஹியூமர் ரொம்ப ரொம்ப நல்லது, சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் போது அத சப்ஜெக்டினுடைய பாயிண்ட்ஸ் உணர்த்துவதற்காக சில அப்படியே ஒரு லைட் மூமெண்ட்ஸ் அப்படி கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயா இருந்து அது ரொம்ப நல்லது. ஆனா இந்த இதோட என்ன ஒரு டேஞ்சர் இருக்கு நம்ம பார்க்கும் போது, எக்லீஷியாஸ்ல இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் வரும் பொழுது அந்த சீரியஸ்னஸ் ரொம்ப சீக்கிரத்துல குறைச்சிடும், சீக்கிரத்துல குறைச்சிடும், நம்ம பேசுறது சப்ஜெக்ட்ல இல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு எக்லீஷியால நம்ம அங்க இருக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய சிந்தை அதைய உடனே குலைச்சு விட்டு வீட்டுக்கு வரும்போது எம்டி மைண்டட்னஸா நம்ம வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சோ அப்போ கண்டிப்பா நம்ம வளர்ந்து வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது சோ இதெல்லாம் நம்ம கருத்துல கொள்வது நமக்கு அங்க பிரயோஜனமா இருக்கும். சோ இது எல்லாம் வெளிப்படுது கண்டிப்பா தேவன் இடத்துல நம்ம எந்த அளவுக்கு பயபக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்துல நாம் வந்திருக்கும் பொழுது, தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில வந்திருக்கும் பொழுது நம்மை நாம் பரிசோதனை செய்து நம்முடைய நடவடிக்கைகள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதை நம்ம காத்துக்கொள்கிறோம். இதுல எல்லாமே அங்கிருக்கு. சோ இதெல்லாமே சில பிராக்டிக்கலான விஷயங்கள். அதே போல ஒரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு, அதாவது மன்னிக்கணும், சில வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். எதுக்குன்னா அந்த மாதிரி மீட்டிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னால, மீட்டிங்ஸ் ஆரம்பிச்சதுக்கு பின்னால், முடிஞ்சதுக்கு பின்னால கூட நம்ம என்னதான் பேசலாம் அப்படின்னா சில வசனங்கள் அங்க நாம பாக்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நீங்க செய்யுங்க, ஆனா என்னத்தான் செய்யுங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தேற்றுகிற மாதிரியான செய்கைகள் பேச்சுகள், ஒவ்வொருத்தருடைய பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவானவைகள் செய்யுங்க. அதே போல Romans 15:2 நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடும், அவனுக்கு பிரியமாய் நடக்க கடும். சோ சிந்திக்க வேண்டிய வசனங்கள் Romans 14:19 ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நடக்கடும். சோ பக்தி விருத்தி இங்கிலீஷ்ல எடிபிகேஷன் ஆஃப் தி பிரதரன் ரொம்ப முக்கியம், கான்சக்ரேஷனுக்கு அப்புறம் எடிபிகேஷன், அதுதான் அந்த பக்தியில என்ன அருமையான வார்த்தை பாரு, அந்த பக்தியில விருத்தி அடையணும். சிந்திச்சுட்டா நம்ம அந்த சிந்தைய பேச்சா வெளிப்படுத்திட்டா, அந்த சிந்தைய கிரியையா வெளிப்படுத்திட்டா தேவனுடைய ஆலயத்துல அந்த பக்தி விருத்தி ஆவதற்கு ஏதுவான விஷயங்கள் நாம் அங்க செய்வது அங்க நலம். மற்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அது பிரசங்கி 5:1 பின் பகுதியில சொல்றார், கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் கடினமான வார்த்தையாக அது இருக்கும், என்னன்னா அது வந்து சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி ஃபூல்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றார். தமிழ்ல படிச்சோம்னா மூடர் பலியிடுற பிரகாரம் பலியிட வேண்டாம் நீங்க சொல்ற, பட் ஆக்சுவலா அது இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா இந்த பக்தி வைராகியத்திற்கு ஏதுவல்லாத மற்ற எல்லா விஷயங்களும் சகோதர சகோதரிகளே அது அந்த இங்கிலீஷ்ல பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி ஃபூல்ஸ், அதுல தேவன் பிரியப்படுறதில்லை, அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களும் நம்ம அந்த பலி ஏறெடுக்காத ஒரு பலிகள், அது தேவையில்லை. சோ நம்ம என்ன நம்ம முன்வைக்கும் பொழுது நீங்க தவறா புரிஞ்சிடக்கூடாது, என்னன்னா ரொம்ப ரிஜிட் அண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், கடினமா அப்படி இருக்கு நம்ம பேசவே இல்லை. ரீசனபிள் விஷயங்கள் தேவன் அங்கீகாரம் கொடுக்கிறார், விதி விலக்குகள் இருக்கு, ஆனா அந்த மேலான சிந்தை நமக்குள்ள இருப்பது பற்றியே நாம் அங்க வைக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே போல இன்னும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சில சமயங்கள மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கும், மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கும், பெரும்பாலும் கன்வென்ஷன்கள் இந்த மாதிரி நமக்கு தேவன் ஆசீர்வாதமா தந்திருக்க கன்வென்ஷன்கள் மத்தியில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், கண்டிப்பா மற்ற பல வேலைகள் முக்கியமான வேலைகள் தான் போயிட்டு இருக்கும். ஆகாரம் ரெடி பண்றது, டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்றது, முக்கியமான வேலைகள் போயிட்டு இருக்கும். பிரதர்ஸ் ரிசீவ் பண்றது, நிறைய வேலைகள் இருக்கும் கன்வென்ஷன் சமயங்கள்ல. அதுல கண்டிப்பா சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரர்கள் தீவிரமா இருப்பாங்க, அவசியம் ரொம்ப முக்கியம். ஆனா என்னன்னா சகோதர சகோதரிகளை சில சமயங்கள்ல இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு, ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்பயுமே இந்த எக்ஸ்ட்ரீம் தான் நமக்கு டேஞ்சர். சோ ஒரு லெவல் கிராஸ் பண்ணி போயிட்டு என்ன ஆயிடும், நான் நம்ம பார்க்கிறோம் அந்த கன்வென்ஷன்ல பங்கு பெறதும் இல்லை, அந்த சப்ஜெக்ட்ஸ்ல உட்காரவும் முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்கான அந்த மைண்டும் இல்லாம போய். சோ அப்போ மற்ற பிற விஷயங்கள் அவைகள் முக்கியமானவைகள் தான் இல்ல நம்ம சொல்ல, முக்கியமான விஷயங்கள்ல அதுலயே கவனம் அங்க போறது. ஆனா இது கூட கர்த்தர் இயேசு கூட அங்கீகரிக்கல இந்த விஷயம். சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். ஆனா சகோதர சகோதரர் நாம் ஏன் இங்க கூடிட்டோம், ஏன் இந்த கன்வென்ஷனுடைய நோக்கம் என்ன, ஒரு நோக்கம் இருக்கு, அது மெயினா புரிஞ்சுக்கணும், அது மெயினா புரிஞ்சுட்டு அதற்குள்ள நாம இசைந்து காணப்படணும் நாம், அது ரொம்ப முக்கியம். சோ இது விஷயம் நாம அங்க பாத்துருக்கிறோம் இல்லைங்களா, மார்த்தால் மரியால் விஷயத்துல. சோ அப்போ எங்க படிக்கிறோம் நம்ம லூக்கா 10:40-42 நாம அங்க பார்க்கிறோம், மார்த்தால் வந்துட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு அவங்க சிஸ்டர் கோஆபரேட் பண்ணலன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு கிட்ட வந்து அங்க ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க, நீங்க கூட சொல்லக்கூடாதா, அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படி சொல்லும் போது கர்த்தர் இயேசு ரொம்ப அழகா பேசுறாங்க. பாருங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம், மார்த்தால் பண்ண விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்றார், பாருங்க மார்த்தால் தேவையானது ஒண்ணுதான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அங்க தெரிந்து கொண்டோம். சோ ஒரு விஷயம் தான் தேவை, ஒரு விஷயம் தான் தேவை, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லு. சோ அப்போ இதை நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி ஒருவேளை அதை ஸ்ட்ராங்கா பின்பற்றினோம்னா நமக்கு லஞ்ச் கிடைக்காது, அது வேற விஷயம், டீ கிடைக்காது, நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போல. பட் என்னன்னா சில சமயங்கள்ல நம்ம மார்த்தாலாவும் இருக்கணும், மரியாதாவும் இருக்க கத்துக்கணும். சோ அங்கேயும் வேலை செய்யணும், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது டேன் எடுக்கலாம், நம்ம இங்க வரணும் உட்காந்து கேட்கணும். இது இங்க மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளை, நம்ம எல்லாருடையாவும் சில சமயங்கள ஃபாலோ அப் கிளாசஸ்ல நம்ம பாக்குறோம், சில சமயங்கள் சிங்கிள்ஸ்களுடைய கவனங்கள் அப்படியே போயிடுது, அப்படியே போயிடும். ஸ்பிரிச்சுவல் விஷயம் என்ன, நாம அதை சிந்திக்கணும் சகோதர சகோதரிகள். தேவையானது ஒன்றே, கண்டிப்பா இவ்வளவு ஏற்பாடுகள் தேவன் கிருபையா செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு ஒரே ஒரு பர்பஸ், என்னுடைய ஜனங்கள், என்னுடைய பாதப்படியில் அவர்கள் பூர்ணப்படும், இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு போஷிப்பேன், தேவன் செஞ்சிருக்கிறார். சோ அது நாம அங்க உணர்ந்து அங்க போவது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இது நமக்கு தெரிஞ்சு நம்ம தவறுகிற சில விஷயங்கள், பிராக்டிக்கல் விஷயங்கள் உங்கள் மத்தியில நாம அங்க வச்சிருக்கிறோம். ஆனா இவைகளை குறிச்சு ஆழமா சிந்திப்பது நம்முடைய கரங்கள்ல அங்க இருக்கு சகோதர சகோதரிகள். சோ ஏன் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம முன் வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரே ஒரு வாசகம், ஒரே ஒரு வாசகம் நான் இங்கிலீஷ்லயும் வாசிச்சு தமிழ்ல நான் வாசிக்கிறேன், ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த சப்ஜெக்டினுடைய கன்க்ளூஷன் அது இருக்கலாம். சகோதரர் பேசுறார் ரீப்ரின்ஸ் 51:87, தீஸ் மேட்டர்ஸ், இப்ப நாம் முன் வச்சிட்ட காரியங்கள், உதாரணத்துக்கு அன்ரூலி சில்ட்ரன், கட்டுப்படுத்தப்படாத குழந்தைகள், டாடினஸ் கால தாமதமா வருவது, அதே சமயத்தில் பக்தி வைராகியத்துக்கு அல்லாத பேச்சுக்கள் சம்பாஷணைகள் எக்ஸெட்ரா வில் ஹாவ் டு டூ வித் அவர் ஃபிட்னஸ் ஃபார் அ பிளேஸ் இன் த கிங்டம். சாதாரண விஷயங்களா இருக்கலாம், ஆனா இவைகள் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பொருத்தப்படுவதற்கு நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய காரியங்கள். சாதாரண நினைக்கணும், ஒருவேளை இவைகளை நாம் தவறுவது, அதைவே சுபாவமாக கொண்டிருப்பது, கண்டிப்பா நம்ம ராஜ்யத்துல அங்க பங்கு பெறுவதில் நமக்கு நிறைய இடரல்கள் அங்க உண்டு போகணும். அது மாத்திரமில்லை. ஏன் இந்த ஒரு காரியங்கள் நாம பேசணும்னா, சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் என்னன்னா, கடந்த நாட்கள்ல நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம், கண்டிப்பா தேவனுடைய ஆழமான திட்டத்தினுடைய ஞானம் நம்மளை ஈர்க்கும். ஆனா முதல்ல நம்ம புதுசா ட்ரூத்துக்கு வரும்போது, ஒரு ஒரு இளைய சகோதர சகோதரியா சத்தியத்துல நுழையும் போது, நம்மை யோசிக்க வச்சது என்னன்னா, மற்ற சகோதரர்களுடைய கிரியைகள் நிறைய பேர்கிட்ட கேட்டுடுக்கிறோம், பர்சனலா உணர்ந்துருக்கிறோம். கண்டிப்பா ட்ரூத் இருக்கும், ஆனா முதல்ல இனிஷியலா நம்ம எதுனாலும் அட்ராக்ட் ஆகுறோம்னா, அந்த பரிசுத்தவான்களுடைய கிரியைகள் அது பார்க்கும் போது ஆச்சரியம். இந்த உலகத்துல வேற யார்கிட்டயும் இந்த மாதிரி பார்க்க முடியாது, என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படித்தான் நம்ம பார்த்தோம். சோ அது நம்ம கண்டிப்பா அந்த பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கு. நமக்கு அப்புறம் வரக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணம், நம்முடைய நடவடிக்கைகளை நாம் வைப்பது. வீட்டில் சபையில எந்த ஒரு ஐக்கியமா இருந்தாலும் நம்முடைய பொறுப்பு, அதை நாம் உணரணும். சில சமயங்கள தேவன் கூட ரொம்ப நெருக்கம் இருக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம் நம்ம சொல்லுவோம், நல்லா மெச்சூர் ஆயிடுக்கிறோம் ட்ரூத்ல, அது கூட நம்ம சொல்றோம். ஆனா நம்ம பேசுற விதம், நாம் செயல்படுற விதம் அதைய வெளிப்படுத்துவதே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்ம பேசுறது ஒண்ணு ஆனா வெளியில பாக்குறது இன்னொன்னா இருக்கும். அது வந்து நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகள். அது மாத்திரமில்ல, இந்த காரியங்கள் குறிச்சு சகோதரர் இன்னொரு வார்த்தை அழகா சொல்றாரு. தேவன் இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த ஒரு என்ன சொல்லலாம், ஆலோசனைகள் எல்லாம் நம்ம குழந்தைகள் போல கேட்கக்கூடாது. அப்படி கேட்க அவர் விரும்பல, குழந்தைகள் போல கேட்க வேணாம், பட் இதெல்லாம் ஒரு ஃபிக்ஸ்டு பிரின்சிபல்ஸா பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிச்சே ஆக வேண்டிய விஷயங்கள்னு உணர்ந்து, எப்படி உணர்ந்து சொன்னார்னா, நாட் அஸ் சில்ட்ரன் செட் அண்ட் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் பட் அஸ் பிலாசபர்ஸ், நல்லா ஆழ்ந்து யோசிச்சு கிரகிக்கிற ஜனங்களா இந்த காரியங்களை உள்வாங்கிக் கொண்டு செயல்படணும் தான் தேவன் அங்க விரும்புறார். குழந்தைகள் போல இல்ல, குழந்தைகள் ஒரு புது விஷயம் காமிச்சுனா ஜஸ்ட் ஒரு அட்ராக்ட் ஆகி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஒரு அட்ராக்ஷன், அப்புறம் நார்மல், அப்படி இல்ல. பட் ஆஸ் பிலாசபர்ஸ் அப்படின்னா, நல்லா ஞானத்துல வளர்ந்தவங்களா இந்த விஷயங்களை கூர்ந்து கவனிச்சு அதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் நடவடிக்கையில காமிக்கிறது நாம் முக்கியம். சோ இது ரொம்ப, இதற்காக நாம் இந்த காரியங்கள் அங்க வைக்கிறோம். ஆனா அப்போஸ்தலன் பவுல், அவருக்கு அந்த ஒரு கவலை இருந்துச்சு, அநேக சபைகள் ஏற்படுத்திட்டு அந்த சபைகள் இந்த மாதிரி நடக்கும் பொழுது நமக்கு தெரியும் அப்போஸ்தல் பவுலுடைய நிருபர்கள் வாசிச்சோம்னா எப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவர் ஸ்ட்ரிக்ட் பண்றாரு. சில சமயங்கள கடினமான வார்த்தைகளை அங்க பேசிடுறார், அது பிரதர்ஸா இருக்கலாம் சிஸ்டர்ஸா இருக்கலாம், ஆனா தேவனுடைய சமூகம் சொல்லும் பொழுது ஒரு விதம் இருக்கு. சோ அந்த பயபக்தி இருக்கு, நம்ம வெளிப்படுத்தணும் நம்முடைய கிரியைகள். சோ அது டிஸ்டர்ப் ஆகும் பொழுது அவர் தாங்க முடியறதில்ல. அவர் சில சீரியஸான அட்வைஸ் அங்க கொடுக்கிறார். கொடுத்துட்டு 2 கொரிந்தியர் 12:20 அவர் பேசும் போதே அவருக்கு ஒரு பயம் சொல்றார். என்ன சொல்றார்னா, ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும், இந்த விஷயங்கள் எல்லாம் நானும் உங்கள் மனதின் படி இருக்கிறவனாக காணப்படாலும் காணப்படாமலும் இருப்பேனோ என்று விரோதம், வைராக்கியம், கோபம், காக்குவாதம், புறங்கூர்த்தல், இது இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் நான் பயந்து இருக்கிறேன். நான் வர போறேன், ஆனா உங்ககிட்ட நான் எப்படி நான் உங்களை நான் பார்ப்பனோன்னு ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை இந்த ஆர்டர் ஆஃப் திங்ஸ், சோ இந்த ஒழுங்கு முறைகள் டிஸ்டர்ப் ஆயிருக்குமோ, நான் பயப்படுறேன். சோ அது கண்டிப்பா அது நமக்கு கூட இருக்கணும். சோ தேவனுடைய பிள்ளைகளா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சமூகத்துல நாம் வரும் பொழுது மற்றவர்கள் விஷயத்துல நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, நம்முடைய விஷயத்திலேயே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நாம் தேவனுக்கு முன்பு அன்புல நீதியில ஞானத்துல பூரணப்பட்டவங்களா காண்பிக்கிறதுக்கு ஏதுவான வளர்ச்சி நாம் அங்க ஏறெடுக்கணும். அது இந்த மாதிரி கிரியைகள்ல அங்க வெளிப்படுது. கடைசியா ஒரே ஒரு கருத்து நாம் சொல்லிட்டு நாம் நிறைவு செய்யலாம். அதாவது இந்த மாதிரி ஐக்கியங்கள் என்ன சொல்லனா, உயிரோட்டம் உள்ள ஐக்கியங்கள். சில வார்த்தைகள் கொஞ்சம் தமிழ், உயிரோட்டம் உள்ள ஐக்கியங்கள், இந்த சகோதர ஐக்கியங்கள். ஏன்னா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஜீவன் பெற்ற அருமையான ஜீவனுள்ள கற்கள். சோ இப்போ இந்த மீட்டிங், இந்த ஐக்கியம் எந்த மாதிரி ஆவி பெற்றுக்கொள்ளும்னா, இந்த மீட்டிங்ல ஜனங்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கலந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எந்த மாதிரி ஸ்பிரிட்ல இருக்கிறாங்களோ அந்த ஸ்பிரிட் இந்த மீட்டிங்க்கு அங்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா இரண்டு நாளுக்கு பின்பு இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு மீட்டிங். தேவன் அநேக காரியங்கள் நமக்கு கொடுத்தா நம்ம உணரணும்னா நம்ம அது நம்மளுடைய சிந்தையில இப்ப இருக்கணும். அந்த பயபக்தி கன்வென்ஷனுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம பேசினது ஒவ்வொரு காட்டேஜ் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எக்லீசியா மீட்டிங்கா இருந்தாலும் சரி, வர்ஷிப்பா இருந்தாலும் சரி, மற்ற சின்ன சின்ன ஐக்கியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போகும் பொழுது நம்முடைய நடையை நாம் காத்துக் கொள்வதற்கு தேவனால் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். சோ இந்த பயம் முதல்ல முக்கியம். இதுவே ஞானத்தின் ஆரம்பம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஒரு வாய்ப்பை இந்த நாளில் ஏற்படுத்தி தந்தா சேலம் சகோதரர்களுக்கு கூட நன்றிகளை ஏறெடுத்து, எல்லாவற்றுக்கும் மேல இந்த ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பு தந்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுத்து நிறைவு செய்கிறேன். ஆமென்.